வணக்கம். தினமலர் மாலை 4 மணி செய்திகள். மாணவர்கள் மீது தாக்குதல், ராகுல் ஆவேசம். ஜூலை 20 தேர்வு முறைகேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தலைமையில் நாடாளுமன்றத்தை நோக்கி நடந்த பேரணியில் ஈடுபட்டவர்களை கலைக்க தடியடி, கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் பெல்லட் துப்பாக்கிகள் பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து விளக்கமளிக்க கோரி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் எழுதியுள்ள கடிதம். மாணவர்கள் மற்றும் அமைதியான முறையில் போராடியவர்கள் மீதான இந்த ஒடுக்குமுறை காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல். மாணவர்கள் நியாயமான மற்றும் பொறுப்புள்ள கல்வி முறையை கோரினர். அவர்களின் குரலை கேட்பதற்கு பதிலாக பாதுகாப்பு படையினர் கொடிய ஆயுதங்கள் மற்றும் கண்ணீர் புகை உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி அவர்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தினர். இந்த தாக்குதலில் 100 பலத்த காயமடைந்துள்ளனர். மாணவிகளும் காவல்துறையினரால் தாக்கப்பட்டனர். அவர்கள் மீது பெல்லட் துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ளார்.
ஜனநாயகன் படத்தில் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் கருத்துக்கள். பிசிக் அமைச்சர் வன்னியரசு பாராட்டு. சபாநாயகர் JCD பிரபாகர் ஜனநாயகன் திரைப்படம் குறித்து நிகழ்ச்சி ஒன்றில் பேசினார். உலகம் முழுதும் உள்ள ரசிகர்கள் பார்க்க வேண்டிய படம் ஜனநாயகன். அந்த படம் பலருக்கு பாடமாக அமைந்துள்ளது. ஜாதி மதங்களை யார் எப்படி பிரிக்க முயற்சிக்கிறார்கள் என்பது படத்தில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது என்று JCD பிரபாகர் தெரிவித்தார். அவரது கருத்து குறித்து அமைச்சர் வன்னியரசு கள்ளக்குறிச்சியில் பேட்டியளித்தார். ஜனநாயகன் படத்தில் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு குறித்து பேசப்பட்டுள்ளது. பெண் பிள்ளைகளை புலிகளைப் போல் வளர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், ஈவே ராமசாமியின் கருத்துக்கள் ஜனநாயகன் படத்தில் இடம்பெற்றுள்ளன. ஜனநாயகன் திரைப்படம் எந்த வகையிலும் சீர்கேடாக இல்லை என்று வன்னியரசு தெரிவித்தார்.
உண்டியலோடு பணத்தை திருடிய கோயில் ஊழியர்கள், 4 உட்பட 8 சஸ்பெண்ட். கோவை கோனியம்மன் கோயில் வளாகத்தில் உள்ள 16 உண்டியல்களில் காணிக்கை பணத்தை எண்ணும் பணி அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் கடந்த 15 நடந்தது. அப்போது ஊழியர்கள் சிலர் ஒரு உண்டியலில் உள்ள காணிக்கை பணத்தை எண்ணாமல் ஏற்கனவே காணிக்கை எண்ணப்பட்ட உண்டியலோடு சேர்த்து மறைத்திருக்கின்றனர். இதுகுறித்து பக்தர்கள் சிலர் அளித்த தகவலின் பேரில் இந்து சமய அறநிலையத்துறை இணை கமிஷனர் ரமேஷ்குமார் விசாரணை நடத்தினார். அதில் கோயில் ஊழியர்கள் பாலசுப்ரமணியன், சரவணன், பிரதீப்குமார் ரிப்பீட் அதில் கோயில் ஊழியர்கள் பாலசுப்ரமணியன், சரவணன், பிரதீப்குமார் மற்றும் பூசாரி கிருஷ்ணராஜ் ஆகியோர் கூட்டு சேர்ந்து உண்டிகளை மறைத்து வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் உண்டிகளை திருடிய ஊழியர்கள் 4 மற்றும் அதை கண்டுபிடிக்காத 4 என மொத்தம் 8 சஸ்பெண்ட் செய்து அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார்.
SBI வங்கியில் மேலாளரை கன்னத்தில் அறைந்த அழகிரி மகள், சென்னை போலீசார் வழக்கு பதிவு. சென்னை அடையாறில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் மகள் கயல்விழிக்கு சொந்தமான அடுக்குமாடி கட்டிடத்தில் ஸ்டேட் வங்கியின் NRI கிளை செயல்படுகிறது. இந்த கட்டிடத்தில் சில நாட்களாக லிப்ட் பழுதாகியுள்ளது குறித்து வங்கி மேலாளர் ஹர்சின் சிங் கயல்விழியை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். உடனடியாக வங்கி கிளைக்கு வந்த கயல்விழி தனது தொலைபேசி எண்ணுக்கு எப்படி அழைக்கலாம் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது மேலாளர் ஹரிஷின் சிங் மேஜையின் முன் தனது இரு கைகளையும் கன்னத்தில் வைத்து அமைதியாக இருந்துள்ளார். இதனால் மேலும் கோபமடைந்த கயல்விழி நாற்காலியை விட்டு எழுந்து மேலாளரின் கன்னத்தில் ஓங்கி அறைந்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வங்கியின் முதன்மை மேலாளர் நமச்சிவாயம் CCTV ஆதாரத்துடன் போலீசில் புகார் கொடுத்தார். அதன் பேரில் கயல்விழி மீது அடையாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர்.
மேகதாது அணை கட்ட ஆதரவாக கன்னட அமைப்பினர் போராட்டம். தமிழக கர்நாடக எல்லையில் போலீஸ் குவிப்பு. காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் புதிதாக அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளது. இதற்கு தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் மேகதாது அணைக்கு ஆதரவாக கர்நாடக தமிழக எல்லைப் பகுதியில் கன்னட ஜாக்ரதி வேதிகே, கன்னட ரக்ஷண வேதிகே உள்ளிட்ட கன்னட அமைப்பினர் இன்று சாலை மறியல் போராட்டம் நடத்துகின்றனர். இதனையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக பஸ்கள் ஓசூர் எல்லையிலேயே நிறுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அசம்பாவிதங்களை தடுக்கும் பொருட்டு மறு உத்தரவு வரும் வரை பஸ்கள் இயக்கப்படாது என தர்மபுரி மண்டல போக்குவரத்து அலுவலகம் அறிவித்துள்ளது. கர்நாடகா மற்றும் தமிழக எல்லையில் நிலவும் பதற்றம் காரணமாக எல்லைப் பகுதியில் இரு மாநில போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர்.
MBBS கவுன்சிலிங் விண்ணப்பம் நாளை வரை அவகாசம் நீட்டிப்பு. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS BDS மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் நடத்தப்படுகிறது. இந்த கவுன்சிலிங்கில் பங்கேற்க கடந்த மாதம் 29ஆம் தேதி ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியது. விண்ணப்பங்களை பதிவு செய்ய இம்மாதம் 23ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி இதுவரை 70,486 விண்ணப்பங்கள் பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் மருத்துவ படிப்பு கவுன்சிலிங்குக்கு விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இன்று காலை 10 மணி முதல் திங்கள் பிற்பகல் 3 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என மருத்துவ மாணவர் சேர்க்கை கவுன்சில் அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை www.tnmedicalselection.org என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம்.
புனித ஜார்ஜ் கோட்டையில் இருந்து மாறும் முதல்வர் அலுவலகம், நாமக்கல் கவிஞர் மாளிகையில் பணிகள் தீவிரம். தலைமை செயலகம் செயல்படும் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் பழமையான கட்டிடத்தின் முதல் தளத்தில் தமிழக முதல்வர் அலுவலகம் அமைந்துள்ளது. இதுவரை முதல்வராக இருந்தவர்கள் இந்த அலுவலகத்தில் அமர்ந்துதான் பணிகளை கவனித்தனர். ஆனால் அமைச்சரவை கூட்டம் மற்றும் அதிகாரிகளின் கூட்டங்களுக்கு கோட்டை வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு முதல்வர்கள் செல்ல வேண்டியிருந்தது. இந்நிலையில் தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்றுள்ள நிலையில் நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கே முதல்வர் அலுவலகத்தை இடமாற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. 10வது தளத்தில் உள்ள செமினார் அரங்கத்திற்கு முதல்வர் அலுவலகம் மற்றும் அவரது தனி செயலர்களின் அலுவலகங்கள் மாற்றப்பட உள்ளன. இதற்கான பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன.
கடல் அலையில் சிக்கி இன்ஜினியரிங் மாணவர் மாணவி பலி, ரீல்ஸ் வீடியோ எடுத்தபோது பரிதாபம். சென்னை திருமுல்லை வாயிலைச் சேர்ந்த வைத்தீஸ்வரன் மகன் 20 வயது ஆகாஷ், புதுச்சேரியைச் சேர்ந்த பலராமன் மகள் 21 வயது கிருத்திகா, இருவரும் சூரப்பட்டில் உள்ள இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்து வந்தனர். நேற்று கல்லூரிக்கு விடுமுறை என்பதால் கிருத்திகா, ஆகாஷ் மற்றும் 3 மாணவ மாணவியர் எண்ணூர் ராமகிருஷ்ணா நகர் கடற்கரைக்கு சென்றனர். கிருத்திகா, ஆகாஷ் கடலில் இறங்கி குளித்தனர். மற்ற 2 பேரும் கரையில் நின்று இருவரும் குளிப்பதை ரீல்ஸ் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென வந்த ராட்சத அலையில் ஆகாஷும் கிருத்திகாவும் சிக்கி உயிரிழந்தனர். அங்கு நின்ற மீனவர்கள் கடலில் குதித்து கிருத்திகா உடலை மீட்டனர். உள்ளே இழுத்து செல்லப்பட்ட ஆகாஷ் உடலை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். இருவரது பெற்றோருக்கும் தகவல் அனுப்பப்பட்டது. எண்ணூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து உடல்களை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி லான் பவுன்ஸில் இந்திய மகளிர் அணி ஹாட்ரிக் வெற்றி. காமன்வெல்த் விளையாட்டு 23வது சீசன் போட்டிகள் ஸ்காட்லாந்தில் நடக்கின்றன. இதில் பெண்களுக்கான லான் பவுல்ஸ் இரட்டையர் பி பிரிவு போட்டியில் இந்தியா டோங்கா அணிகள் மோதின. இந்தியா சார்பில் ரூபா ராணி பிங்கி விளையாடினர். முதல் செட்டை 5-2 என கைப்பற்றிய இந்திய ஜோடி இரண்டாவது செட்டில் 4-6 என பின்னடைவை சந்தித்தது. ஆனால் டை பிரேக்கரில் அசத்திய இந்திய ஜோடி 1-0 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. ஏற்கனவே முதல் 2 போட்டியில் மால்டா மற்றும் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்திய இந்திய அணி 3வதாக ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்தது. கடைசி 2 போட்டியில் இந்திய அணி நமீபியா மற்றும் இங்கிலாந்தை எதிர்கொள்ள உள்ளது.
T20 2வது போட்டியிலும் இந்திய அணி வெற்றி, ஜிம்பாப்வே வீழ்த்தி தொடரை வென்றது. ஜிம்பாப்வே சென்றுள்ள இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பங்கேற்கிறது. முதல் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப் மைதானத்தில் நேற்று நடந்த 2வது போட்டியை எதிர்கொண்டது. டாஸ் ஜெயித்த ஜிம்பாப்வே கேப்டன் சிக்கந்தர் ராசா பவுலிங் தேர்வு செய்தார். முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி தொடக்கத்தில் திணறியது. அபிஷேக் சர்மா 8, வைபவ் சூரியவன்ஷி 20 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தனர். பின்னர் களமிறங்கிய கேப்டன் ஸ்ரேயா சையர் 25 ரன்கள் எடுத்தார். இஷான் கிஷன் 81 ரன்கள் எடுத்தார். இந்திய அணி 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 219 ரன் குவித்தது. திலக் வர்மா 60 ரன்களுடன் அவுட் ஆகாமல் இருந்தார். பின்னர் விளையாடிய ஜிம்பாப்வே அணி 17.5 ஓவரில் 129 ரன்னுக்கு சுருண்டு தோல்வியடைந்தது. இதன் மூலம் ஜிம்பாப்வேயுடனான T20 தொடரை 2 வெற்றிகளுடன் இந்தியா வென்றுள்ளது.
காமன்வெல்த் போட்டி இந்தியாவின் ஜண்டுகுமார் சாதனை, வலு தூக்குவதில் வெண்கலப் பதக்கம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டில் ஆண்களுக்கான பாரா பிரிவில் ஹெவி வெயிட் பவர் லிப்டிங் போட்டி நேற்று நடந்தது. இதில் நைஜீரியாவின் ரிலுவான் இட்ரிஸ் மற்றும் இங்கிலாந்தின் மேத்யூ ஹார்டிங் முறையே தங்கம் வெள்ளி வென்றனர். இந்தியா சார்பில் ஜண்டுகுமார் மற்றும் சுதீர் பங்கேற்றனர். சுதீர் எந்த பதக்கமும் பெறவில்லை. ஜண்டுகுமார் மட்டும் 130.9 புள்ளிகள் பெற்று வெண்கலப் பதக்கம் வென்றார். பீகார் மாநிலம் நாளந்தா மாவட்டத்தைச் சேர்ந்த 28 வயது ஜண்டுகுமார் 5 வயதில் போலியோவால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் இருந்தார். பெற்றோருடன் இணைந்து காய்கறி வியாபாரம் செய்தார். இ ரிக்ஷா ஓட்டினார்.
பின்னர் 2022 தேசிய போட்டிகளில் குண்டு ஈட்டி எறிதல் போட்டிகளில் கவனம் செலுத்தினார். உடல் வலிமை பெறுவதற்காக பவர் லிப்டிங் பயிற்சி மேற்கொண்டார். இதையடுத்து பவர் லிப்டிங் போட்டியிலும் பங்கேற்று அவர் பதக்கம் வென்றுள்ளார்.
பிரகலாத் ஜோஷிக்கு மத்திய கல்வி அமைச்சர் பொறுப்பு. தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவால் மத்திய அரசு நடவடிக்கை. நீட் தேர்வுக்கான வினாத்தாள் லீக் ஆனதை கண்டித்து ஜூன் 20 தேதி காங்கிரஸ் ஜனதா கட்சியினர் டெல்லியில் தொடர் போராட்டத்தை தொடங்கினர். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பல்வேறு மாணவர் அமைப்பினர் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் மற்றும் பிரியங்கா ஆகியோர் போராட்ட களத்திற்கு நேரடியாக வந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். வினாத்தாள் லீக்குக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுமாறு போராட்ட குழு வலியுறுத்தியது. ஒரு மாதத்திற்கு மேலாக போராட்டம் நீடித்த நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவரது ராஜினாமாவை ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து டெல்லியில் நடந்த தொடர் போராட்டத்தை காங்கிரஸ் ஜனதா கட்சி நேற்று வாபஸ் பெற்றது. இதையடுத்து மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சராக உள்ள பிரகலாத் ஜோஷிக்கு மத்திய கல்வி அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் ஆலோசனையின்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது.
தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் உயர்வு. மாதாந்திர பாஸ் கட்டணமும் உயர்த்தப்பட்டது. தமிழகத்தில் மொத்தம் 7000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள், 80 சுங்கச்சாவடிகள் உள்ளன. இவற்றில் 66 சுங்கச்சாவடிகளில் ஆண்டுதோறும் ஏப்ரல் 1 தேதி முதலும் மற்ற சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1 தேதி முதலும் சுங்க கட்டணம் மாற்றம் செய்யப்படும். இந்த ஆண்டு சட்டசபை தேர்தல் காரணமாக ஏப்ரல் மாத கட்டண உயர்வு மே 23 தாமதமாக அமலுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு, பரனூர் உட்பட 10 மேற்பட்ட பிரதான சுங்கச்சாவடிகளில் 2 முறையாக கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. வாகனங்களுக்கு ஏற்ப 5 முதல் அதிகபட்சமாக 30 வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் படிப்படியாக அமலுக்கு வரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோன்று சுங்கச்சாவடியில் இருந்து 20 சுற்றளவில் வசிப்பவர்களுக்கான மாதாந்திர பாஸ் கட்டணம் 350 இருந்து 360 உயர்த்தப்பட்டுள்ளது.
தாவேக்கா எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய விவகாரம். செந்தில் பாலாஜியிடம் 2 போலீஸ் விசாரணை. தமிழக சட்டசபையில் தாவேக்காவுக்கு எதிராக செயல்படுமாறு திமுகவை சேர்ந்தவர்கள் 35 ரூபாய் வரை பேரம் பேசியதாக ஊத்தங்கரை தொகுதி தாவேக்கா எம்எல்ஏ இளையராஜா புகார் அளித்திருந்தார். இதுகுறித்து சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து 14 பேரை கைது செய்துள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமார் ஆகியோரை போலீசார் தேடி வந்தனர். ஆனால் இருவரும் தலைமறைவான நிலையில் சென்னை ஹைகோர்ட்டில் முன்ஜாமீன் பெற்றனர். இதையடுத்து கோர்ட் உத்தரவுப்படி செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்குமாரும் திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்தில் நேற்று விசாரணைக்கு ஆஜராகினர். போலீஸ் துணை கமிஷனர் ஜெயச்சந்திரன் உத்தரவின்படி இருவரிடமும் 2 மேலாக போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணை முடிந்து செந்தில் பாலாஜியும் அவரது தம்பியும் பேட்டி எதுவும் கொடுக்காமல் வீட்டுக்கு புறப்பட்டுச் சென்றனா்.